तमेवं शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां सान्धिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्।
பரதனின் மைந்தனே, முழுமையாக அவருக்கு சரணடைவாயாக. அவருடைய கருணையின் மூலமாக நீ தெய்வீக அமைதியையும் பரம நித்திய ஸ்தலத்தையும் அடைவாய். பொருளுரை: எனவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய பரமாத்மாவான முழுந்தர் கடவுளுக்கு ஜீவாத்மா ஒருவன் சரணடைய வேண்டும். இந்த சரணாகதியே இந்த ஜட இருப்பின் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அவனை விடுவிக்கும். இத்தகைய சரணாகதியால் இந்த வாழ்வின் துன்பங்கள் எல்லாவற்றிலும் விடுபடுவதோடு மட்டுமில்லாமல் இறுதியின் முழுந்தர் கடவுளை அவன் சென்றடைகின்றான். வேத நூல்களில் ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது: ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரியக. படைப்பு முழுவதுமே இறைவனின் திருநாடே என்பதன் காரணமாக ஜடமெல்லாம் கூட ஆன்மீகமானதே என்றாலும் பரமம் பதம் என்ற முக்கியமான ஆன்மீக சொல் வைகுந்தத்தை குறிக்கின்றது அல்லது அடிபட்ட ஸ்தலத்தை குறிக்கின்றது. பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடி சர்வசே சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணோ, இறைவன் ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்கின்றான். எனவே உள்ளே அமர்ந்திருக்கும் பரமாத்மாவிற்கு சரணடைய வேண்டும் என்றும் இந்த அறிவுரையின் பொருள் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரணடைய வேண்டும் என்பதும் ஆகும். அர்ஜுனனால் ஏற்கனவே கிருஷ்ணர் பரமபுருஷனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார். 10வது அத்தியாயத்தில் பரம் பிரம்ம பரம் தாம என்று அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். முழுமுதற் கடவுளாகவும் எல்லா உயிர்வாளிகளின் பரம அடைக்கலனாகவும் கிருஷ்ணரை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அவனது சுய அனுபவத்தின் மட்டுமே அல்லது நாரதர் அசித்தர் தேவரர் வியாசர் போன்ற பெரும் அதிகாரிகளால் அத்தாட்சிக்கு ஏற்ப அவன் இவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஓமஞ்ஞான திமராந்தான சொலாகையா சக்ஸுடன் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. பகவத்கீதையின் இறுதி கட்டளையை, இறுதி அறிவுரையை, தர்மத்தின் சாராம்சத்தை, இறுதியான உத்தமமான தர்மத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தின் முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார், அறிவுரை வழங்க ஆரம்பிக்கிறார். பலவிதமான தர்மங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட பொழுதிலும் கூட ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், நாட்டிற்கான தர்மம், பெற்றோர்களுக்கான தர்மம், வர்ண தர்மம், பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், சூத்திர தர்மம், வைஷ்ய தர்மம் போன்ற பலவிதமான தர்மங்கள் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பொழுதிலும் கூட, கர்மகாண்டத்தின் அடிப்படை பலவிதமான விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதும் கூட, இறுதியாக ஜீவாத்மாவுடைய இயல்பான நித்தியமான ஒரே தர்மம், சாஸ்வதமான தர்மம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜீவாத்மா சரணாகதி அடைவதுதான் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றார். ஜீவாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதுதான் ஒரே ஒரு தர்மமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் இதுவரை 18 அத்தியாயங்களில் ஏன் அந்த விஷயத்தை நேரடியான முறையில் தெரிவிக்காததற்கு காரணம் என்ன? வேதங்கள் பகவானுடைய மூச்சு காற்றிலிருந்து வெளிப்பட்ட பகவானுடைய சட்டத்திட்டங்களை விளக்கக்கூடிய நூலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேதங்கள் முதலிலேயே இந்த இறுதியான உத்தமமான வைஷ்ணவ தர்மத்தை விளக்காததற்கான காரணம் என்ன? காரணம், ஜீவாத்மாவான் பல கோடிக்கணக்கான வருடங்களாக தன்னுடைய அன்பான தந்தையான கிருஷ்ணரிடம் மேலுள்ள துவேசத்தின் காரணமாக இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் கட்டுண்டு ஜீவாத்மா இந்த சம்சார கடலில் கட்டுண்டு இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் தன்னுடைய இயல்பான அந்த நித்தியமான வைஷ்ணவ தர்மத்தை உடனடியாக பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இறுதியாக இந்த தர்மத்தை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனை கட்டுண்ட ஜீவாத்மாவை பக்குவப்படுத்துவதற்காக வாழ்க்கையில் இந்த ஒரு தளத்திற்கு கொண்டு வரும் வரைக்கும் அவனுக்கு பலவிதமான தர்மங்களின் அடிப்படையில் அவனுடைய மனித வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. முதலில் ஒரு மனிதன் வர்ணாசிரம தர்மங்களின் சட்டப்படியின்படி, ஸ்திரீ தர்மத்தின் சட்டத்தின்படி அல்லது புருஷ தர்மத்தின் சட்டத்தின்படி அல்லது தான் பிறந்த குலத்திற்கேற்ப தர்மத்தின்படி அவனுடைய வாழ்க்கை வழிநடத்த செல்லப்படுகிறது, நேர்மைப்படுத்தப்படுகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவ்வாறு ஒரு மனிதன் மனித வாழ்க்கையில் பண்பட்டு பக்குவமடையவனாக சுத்தமானவனாக மாறக்கூடிய நேரத்தில் இறுதியில் இந்த நித்திய தர்மத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுடையவனாக மாறுகின்றான். பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவனே இறுதியில் வணங்கப்படக்கூடிய தெய்வம், அவனுக்கு சேவை செய்வதே என்னுடைய நித்தியமான கர்மம் என்ற தர்மத்தை பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு அந்த ஜீவாத்மாவன் புண்ணியமடையக்கூடிய நேரத்தில், சுத்தமானவனாக இருக்கக்கூடிய நேரத்தில், பரந்த மனப்பான்மை உடையவனாக மாறக்கூடிய நேரத்தில் புரிந்து கொள்கின்றான். அவ்வாறு புரிந்து கொண்ட அந்த பக்தன், இதுதான் நித்தியமான நிலையான ஜீவாத்மாவுடைய தர்மம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்ட பின்பு, இதுவரை அவனுக்கு போதிக்கப்பட்ட தர்மங்கள் எல்லாம் இந்த வைஷ்ணவ தர்மத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏமாற்று தர்மங்கள், புரட்டு தர்மங்கள், தற்காலிகமான தர்மங்கள் என்ற விஷயத்தையும் புரிந்து கொள்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் அதை மிக அருமையான ஒரு சமஸ்கிருத வார்த்தை மூலமாக கூறுகிறது, கைதவ தர்மம். தர்மம் கைதவ தர்மம், ஏமாற்று தர்மம், புரட்டு தர்மம். உண்மையில் அதுக்கு எந்த விதமான நித்தியமான சாஸ்வதமான ஒரு உண்மை கிடையாது. காரணம், இறுதியான தர்மம் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதுதான், அதான் தர்மம். கடைசி மற்ற எதுவுமே தர்மம் கிடையாது. இருப்பினும் மனிதனை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வருவதற்கு பலவிதமான தர்மங்கள் தேவைப்படுகின்றன. வேதம் தேவைப்படுகிறது, உபநிஷங்கள் தேவைப்படுகிறது, மகாபாரதம் தேவைப்படுகிறது, மனுசமிதை தேவைப்படுகிறது, புருஷ சுக்தம் தேவைப்படுகிறது, ராமாயணம் தேவைப்படுகிறது. ஆனால் இறுதியில் வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய நூல்கள் மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக முக்கியமாக மற்ற எந்த விதமான தர்மங்களும் விவரிக்கப்படவில்லை. இந்த ஒரே தர்மம் வர்ணாசிரம தர்மமும் விவரிக்கப்படவில்லை. பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய வேண்டிய வைஷ்ணவ தர்மம் மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பின்வருமாறு கூறுகிறார், ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பரமஹம்சியம் ஏகம் அமலம் ஞானம் வரம் கீயதே தத்ர பிரக ஞான பக்தி சைதம் நைஸ்கரிமியம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற நூல் அமலமானது, இருப்பெயரே வேத நூல்களிலே மிக மிக சுத்தமானது, எந்த விதமான களங்கங்களும் இல்லாதது. இது பாகவத உத்தர்மர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு, பக்த ஜனங்களுக்கு மிக மிக பிரியமான நூல். காரணம், இந்த நூலில் ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் விளக்கப்பட்டிருக்கிறது. எந்த தர்மம் விளக்கப்பட்டிருக்கிறது? கிருஷ்ண பக்தி சம்பந்தமான தர்மம், விஷ்ணுவிற்கு சரணாகதி அடையக்கூடிய தர்மம் மட்டும்தான் விளக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற எந்த விதமான தர்மமுமே அங்கு விளக்கப்படவில்லை. ஒரே தர்மம் தான் விளக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களில் பலவிதமான விஷயங்களை விளக்கிய பின்பு, பகவத்கீதையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன் இந்த ஒரு தர்மத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான உண்மையான நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஸ்லோகத்தில் கூட சரணாகதியை பற்றி அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஓரளவிற்கு மறைமுகமாக சொல்கிறார். சரணாகதி என்ற விஷயத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மூன்று விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று ஜீவாத்மா, ஒன்று ஜீவாத்மாவுடைய இயல்பான குணமான சரணாகதி அடையக்கூடிய குணம், மூன்றாவது யாரிடம் சரணாகதி அடைவது என்ற விஷயம். பௌதிக உலகத்தில் கூட கட்டுண்ட ஜீவாத்மா அனைவரும் ஒரு விஷயத்துக்கு சரணாகதி அடைந்துள்ளோம். எதுக்கு சரணாகதி அடைந்துள்ளோம்? நம்முடைய புலன்களுக்கு. நம்முடைய புலன்களுக்கு நாம் சரணாகதி அடைந்தவர்கள், அதான் நம்முடைய பெயர் கட்டுண்ட ஜீவாத்மா, கட்டுப்பட்ட ஜீவாத்மா. பசியை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை, காரணம் பசிக்கு நாம் சரணாகதி அடைந்தவர்கள். இனக்கவர்ச்சி இன்பத்தை நம்மால் தவிர்க்க முடியவில்லை, காரணம் இனக்கவர்ச்சிக்கு நாம் கட்டப்பட்டவர்கள், இனக்கவர்ச்சிக்கு நாம் சரணாகதி அடைந்தவர்கள். மரணத்திற்கு நாம் கட்டப்பட்டவர்கள், காரணம் இந்த பௌதிகத்துடைய புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள். இந்த உலக இன்பங்களை அடிப்படையாக வைத்து, இந்த உலக இன்பங்கள் நமக்கு தேவைப்படுவதன் காரணமாக இந்த பௌதிக உலகத்தில் பலவிதமான நபர்களிடம் நாம் சரணாகதி அடைகின்றோம். நமக்கு எந்த ஒரு மனிதரெல்லாம் இந்த உலக இன்பங்களை கொடுப்பாரோ, எந்த விதமான மனிதர்களால் இந்த உலக இன்பம் நமக்கு வாய்ப்பு கிட்டுமோ, அவர்களுக்கெல்லாம் நாம் சரணாகதி அடைகிறோம். நம்முடைய தாய் தந்தையை நமக்கு நன்றாக உணவளிக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய தாய் தந்தையிடம் நாம் சரணாகதி அடைகின்றோம். காரணம் புலன் இன்பம். நம்முடைய மனைவியின் மூலமாக இனக்கவர்ச்சி இன்பம் கிடைக்கிற வரை நாம் நம்முடைய மனைவியிடம் சரணாகதி அடைகின்றோம். நம்முடைய கணவனால் நம்முடைய உலக இன்பங்களுக்கு அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வரைக்கும் நாம் கணவனிடம் சரணாகதி அடைகின்றோம். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரோ அல்லது ஒரு இனத்தலைவரோ நம்முடைய புலன் இன்பங்களுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய நேரத்தில், நம்முடைய புலன் இன்பங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவரிடம் நாம் சரணாகதி அடைகின்றோம். இந்த பௌதிக உலகத்தில் நம் அனைவருமே ஒவ்வொரு நபரிடம் சரணாகதி அடைந்தவர்கள் தான். கண்டிப்பாக குறைந்தபட்சம் நம்முடைய உள்ள வீட்டில் உள்ள நாயுடமோ பூனையுடையமோ குறைந்தபட்சம் சரணாகதி அடைந்த மனிதனாகத்தான் நாம் இருக்கும். நான் யாருக்கும் பணிய மாட்டேன்னு சொல்றார், ஆனால் மார்னிங் வாக்கிங்கில் நாய் எந்த பக்கம்லாம் தன்னை இழுத்து கொண்டு போகிறதோ அந்த பக்கம்லாம் மனிதன் பின்னாலே போகிறார். காரணம், நாய்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கார். கடவுள்கிட்ட சரணாகதி அடைய மாட்டேன், பக்தர்கிட்ட சரணாகதி அடைய மாட்டேன், வைஷ்ணவர்கிட்ட சரணாகதி அடைய மாட்டேன், அவர்கள் காட்டி சென்ற
அனுசுமரன் அந்த வழியில நான் சொல்ல மாட்டேன், நாய் எந்த வழியெல்லாம் என்னை இட்டுட்டு போமோ அந்த வழியிலாம் நான் சரணாகதி அடைகிறேன் மனிதன். தன்னுடைய வீட்டில் உள்ள பூனையிட்ட சரணாகதி அடைந்த மனிதனாக இருக்கிறான், தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சரணாகதி அடைந்த மனிதனாக இருக்கிறான், தன்னுடைய பேரன் பேத்திகள் பேசக்கூடிய மழலை மொழிக்கு சரணாகதி அடைந்தவனாக இருக்கிறான் மனிதன். இதுதான் அந்த உலகத்துடைய இயல்பு. இப்போ சரணாகதி அடைவது ஆத்மாவுடைய இயல்பான தன்மை. ஆனால் அந்த சரணாகதி யாரிடம் அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் புத்திமானாக இருப்பவனுடைய பேர் தான் மனிதன், இல்லாவிட்டால் மிருகம். சரணாகதி எதற்காக அடைகிறோம்? எல்லா விதமான முறைகளிலும் நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காகவும், எல்லா விதமான முறைகளிலும் மிக உயர்ந்த சுவாசமான வாழ்க்கை கிடைப்பதற்குமாக நம்முடைய சரணாகதி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் யார் என்பதை நம்முடைய மனித வாழ்க்கையில் கண்டறிய வேண்டியதுதான் நம்முடைய அறிவு பசிக்கு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு கட்டளை, மிக உயர்ந்த ஒரு குறிக்கோள். நம்முடைய சிந்தனை சக்தியை பயன்படுத்தி, ஆறாவது அறிவை பயன்படுத்தி, எந்த நபரிடம் நான் சென்று சரணாகதி அடைய வேண்டும் என்ற அந்த பொருத்தமான நபரை கண்டுபிடிப்பவன் தான் புத்திசாலி. தன்னுடைய புலன்களுக்கே கட்டுப்பட்ட பசி மூப்பு பட்டினிக்கு உட்பட்ட ஒரு சாதாரணமான மனிதனிடம் சென்று சரணாகதி அடைவதன் மூலமாக எந்த பலனை நம்மால் அடைய முடியும்? தேசிய தலைவர்களிடம் போய் நம்ம சரணாகதி அடைகிறோம். தேசிய தலைவர்கள் தங்களையே காப்பாற்ற முடியாமல் அணுகுண்டுக்கோ புகை குண்டுக்கோ மரணம் அடைந்து விடுகிறார்கள். அவர்களிடம் போய் சரணாகதி அடைந்தால் எந்த பயன் உண்டு? தாய் தந்தையிட்ட போய் சரணாகதி அடைகிறோம். 60 வயதுல தாய் தந்தையர் ஈசி சேர்ல சரணாகதி அடைஞ்சிருவாங்க, அவங்கள்ட்ட சரணாகதி அடைந்ததுனால எந்த விதமான நன்மை நமக்கு? நம்ம ஆசிரியரிடம் சென்று சரணாகதி அடைகிறோம். நம்மளுடைய ஆசிரியருக்கு கல்வி குறைந்த அளவுக்கு தெரியும், முழுமையான கல்வி உடையவர் கிடையாது, கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்பட்டவர். அவரிடம் சென்று சரணாகதி அடைவதனால எந்த விதமான நன்மை? இனக்கவர்ச்சி இன்பத்துல மற்ற இனத்துடைய அழகிற்கோ செல்வத்திற்கோ சரணாகதி அடைகிறோம். பெண்ணுடைய அழகும் ஆணுடைய செல்வமும் தற்காலிகமான விஷயம், அது எவ்வளவு காலம் நம்மளை காப்பாற்றும்? கண்டிப்பா அந்த சரணாகதியால் நமக்கு எந்த விதமான நன்மையுமே கிடையாது. இப்ப சரணாகதியானது அந்த இறுதியான நித்தியமான புருஷனிடம் அடையப்பட வேண்டும். நாம் எந்த மனிதனிடம் சரணாகதி அடைகின்றோமோ அந்த மனிதனுக்கு நித்தியமான சாஸ்வதமான முறையில் நமக்கு சரணாகதியை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கணும். அது மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு நபரால் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுமோ நித்தியமான முறையில், அந்த மனிதனிடம் போய் சரணாகதி அடைவதே அறிவுடைமை. பகவான் இந்த கிருஷ்ணர் பகவத்கிரி இந்த ஸ்லோகத்தில் அந்த நபர் தான் கூட முதல்ல சொல்லல, அவர் மூன்றாவது மொழியில சொல்றார், தம் ஏபம் சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அந்த முழு முதற் கடவுளிடம், அந்த இறுதியான புருஷனிடம், அந்த நித்தியமான புருஷனிடம், அந்த இறுதியான நபரிடம் போய் சரணாகதி அடைவாய் அப்படிங்கிறார். அது தாங்கிறது கூட சொல்லல அவர். அதன் மூலமாக முதல மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த நித்தியமான இறுதியான நபர் யார், இந்த சிருஷ்டியுடைய காரணகர்த்தா யார், இந்த சிருஷ்டி எந்த ஒரு நபருடைய அடைக்கலத்தில் எந்த ஒரு நபரை ஆதாரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது, எந்த ஒரு நபருடைய கருணையின் மூலமாக இந்த சிருஷ்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது, பாதுகாக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இந்த 7-14 உலகங்களிலும் அந்த எல்லா விதமான விஷயங்களையும் இறுதியில் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இறுதியான புருஷன் யார், எந்த கேள்விக்கும் முதல்ல பதில் கண்டுபிடிப்பாயாக அப்படிங்கிறாரு. தான் கூட பகவான் சொல்லல, பின்பு ஒரு ஸ்லோகங்கள்லாம் நேரடியாக சொல்லார். மீண்டும் என்ன சொல்லார், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ அகம், நான் அந்த மனிதன் அப்படிங்கிறார். அந்த நபர் நான் அப்படிங்கிறது முதல் அந்த நபர் யார் நீ முதல கண்டுபிடி அப்படிங்கிறார். அதுக்குதான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முதல நம்மளுடைய தற்காலிகமான வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு நித்தியமான உண்மை இருக்கிறது என்ற விஷயத்தை மனிதனாக பிறந்தவன் புரிந்து கொள்ள வேண்டும். சுமரன் நித்தியத்துவம் அனித்தியத்துவம், இந்த உலகத்துல நம்ம கண் முன்பு நாம் உணரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே தற்காலிகமான விஷயங்கள். நம்முடைய உடல் தற்காலிகமானது, இந்த பூவுலகத்தில் நம்முடைய பதவி தற்காலிகமானது, நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானது, நாம் பார்க்கக்கூடிய கட்டிடங்கள், தொழில் முன்னேற்றம், நாடு, சமுதாய அமைப்பு, மொழி, அனைத்துமே தற்காலிகமானது. ஆனா இந்த உலகத்தை இயக்கக்கூடிய குறைந்தபட்சம் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி நித்தியமானது. நாம் இந்த உலகத்தில் பிறந்து மறைகின்றோம், அந்த இந்த உலகம் நிரந்தரமான முறையில் நித்தியமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை இயக்கக்கூடிய அந்த நித்தியமான சக்தி ஒருத்தர் இருக்குது. அந்த சக்திக்கு பின்னால் அந்த இறுதியான நபர் யார் என்ற கேள்விக்கு வேதங்கள், மிக முக்கியமாக வேதத்துடைய சாராம்சமான ஸ்ரீமத் பாகவதம் பதிலளிக்கின்றது. வேதங்கள் ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்குது, அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசோ. இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த இறுதியான உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவாயாக. விஞ்ஞானிகள் உண்மையை கண்டுபிடிப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், தத்துவ ஞானிகள் உண்மைகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை தற்காலிகமான உண்மை, ரிலேட்டிவ் ட்ரூத், தற்காலிகமான உண்மை. இந்த புவியீர்ப்பு விசை எப்படி செயல்படுது, இந்த மரம் எதனால் அசையுது, இதற்கு பின்னால் என்ன சக்தி இருக்கு, தற்காலிகமான உண்மை. ஆனால் மனித வாழ்க்கை இந்த வெறும் தற்காலிகமான உண்மையை கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டதில்லை. அந்த தற்காலிக எல்லா விதமான தற்காலிகமான உண்மைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான உண்மையை கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. S1 ட்ரெயினில் S1 கேரேஜ் வந்து S2 கேரேஜ் தான், S1 கேரேஜ் எடுத்துகிட்டு போகுது, S2 கேரேஜா S3 கேரேஜ் எடுத்துகிட்டு போகுது. இப்படி கடைசியில் போய் பார்த்தோம்னா எல்லா கேரேஜும் எழுக்கிறது டீசல் இன்ஜின். அதுபோல பலவிதமான தற்காலிகமான உண்மைகள் இருக்கு. இந்த எல்லா விதமான தற்காலிகமான உண்மைகளுக்கு ஆதாரமான அந்த நிரந்தரமான இறுதியான உண்மை என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த மனித வாழ்க்கை பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் வியாசதேவர். சச்சின் டெண்டுல்கருடைய கிரிக்கெட் பேட்டுடைய வெயிட் என்னங்கிறது கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்படலை. நிச்சயமாக இந்தியாவுடைய 2வது பிரதம மந்திரி எந்த ஊர்ல சித்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்படலை. எல்லாம் தற்காலிகமான உண்மைகள். நமக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடுக்கப்படக்கூடிய, கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய, உபயோகப்படாத தற்காலிகமான உண்மைகள். மரண நேரத்தில் இந்த உண்மையால் எந்த விதமான பயனுமே கிடையாது. அப்படித்தானே, மரண நேரத்தில் இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி யாரும் தெரிஞ்சதுனால மரண பயத்திலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம எங்க போவோம், நம்முடைய பதவி நம்மளை காப்பாற்ற போறது கிடையாது. எல்லோரையும் விட்டுவிட்டு நான் மட்டும் இந்த இறுதியான உண்மையிட்ட போகணும், அந்த உறுதியான உண்மை யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கலாம், நான் எங்க போவேன். எல்லாருமே இங்கதான் இருக்க போறாங்க, மனைவி பக்கத்துல, மக்கள் பக்கத்துல, மகன் காலடியில, மகள் தலையடியில. நான் எங்க போறேன், அந்த இறுதியான யார்கிட்ட போறேன். அதான் மரணத்துக்கு முன்பு அந்த உண்மையை கண்டுபிடித்தாகணும். அதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதலே பழகிறது, ஜென்மாதி அஷ்யதக அன்பகி திதரேசு ஓம் நமோ பகவரே வாசுதேவாயா. அந்த இறுதியான உண்மை யாரு, ஓம் நமோ பகவரே வாசுதேவாயா, பகவான் வாசுதேவன். சங்கராச்சாரியர் சொல்ல, பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சன்னிகரே காலே நகி நகிரக்ஷரி டுக்ருஞ்சுகிறனே. மரண நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, மனித வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு மரண வாழ்க்கையில் மரண நேரத்தில் முழுமையான முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த இறுதியான உண்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாசுதேவன் என்பதை குறிக்கிறார். இப்போ இந்த வாசுதேவனுக்கு, கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவிற்கு மட்டும் என்ன தகுதி இருக்கு நமக்கு சரணாகதி கொடுக்கறது? ஒரு மனிதன் நமக்கு சரணாகதி கொடுக்கணும். நம்ம ஒரு மனிதன் சொல்லலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளை துப்பாக்கி வச்சு சுட வராங்க. ஒரு மனிதர் சொல்ல, நீ பயப்படாத என்னுடைய வீட்டுக்களை வா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த நபருக்கு என்ன தகுதி இருக்குது நம்மளை காப்பாற்றுறதுக்கு? அவருக்கு உண்மையிலே துப்பாக்கி சண்டை நம்மளுடைய எதிரிகளை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். அல்லது அவருடைய உடலில் துப்பாக்கி கொண்டே பாயாத அளவிற்கு சக்தி உள்ளவராக இருக்கணும், சக்தி மிக்க நபராக இருக்கணும். அப்போ தான் அவரால் காப்பாற்ற முடியும். இப்போ இந்த அடிப்படையான கேள்வியை மனிதன் கேட்கணும். இப்போ விஷ்ணுவிற்கு, வாசுதேவனுக்கு, கிருஷ்ணருக்கு என்ன தகுதிகள் இருக்குது, எதனால் அவற்றை நம்ம சென்று சரணாகதி அடையலாம்? என்னுடைய தந்தை வைஷ்ணவராக இருந்தாருங்கிறதுனால நம்ம வைஷ்ணவராக மாறலாம், சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் வைஷ்ணவ தர்மத்தை, விஷ்ணு பக்தியை ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ணருக்கு மட்டும், விஷ்ணுவிற்கு மட்டும், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சரணாகதி அளிக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குது? வேதங்கள் மூலமாக, மகாபாரதம் மூலமாக, ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். ரிக்வேதத்தில் உள்ள ஸ்லோகத்தை சிறில பிரபாகர் மேற்கோள் காட்டுறார். நாம் மட்டுமல்ல, நம்முடைய மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சிறு தெய்வங்கள் கூட கடைசியில தன்னுடைய பாதுகாப்பிற்காக பகவான் விஷ்ணுடைய பாதார விந்தங்களை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரிக்வேத ஸ்லோகம் சொல்லுது. ஓம் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையக. சூரையகன தேவர்கள் நம்மளை ஒப்பிடக்கூடிய நேரத்துல ஏராளமான ஆயுள் பலமும் அழகும் ஐஸ்வர்யமும் செல்வமும் உள்ளவர்கள் வந்து சிறு தெய்வங்கள், தேவர்கள். அவர்களே வந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக யாருடைய பாதார விந்தங்களை பார்த்திருக்கிறாங்க? பகவான் விஷ்ணுடைய, கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை போய் பார்த்திருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தில், ராமாயணத்தில், மகாபாரதத்தில் மூலமாக, இந்த சரணாகதி தத்துவத்தின் மூலமாக எப்படி விஷ்ணுவை சரணாகதி அடைந்தால்தான் நம்ம பாதுகாக்கப்படுவோங்கிறத பல விதமான லீலைகள், கதைகள் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. முதல்ல பாதுகாப்பு என்பது இரண்டு விதமான பாதுகாப்பு இருக்கு. ஒன்று இந்த பௌதிக உடலுக்கான பாதுகாப்பு, மற்றொன்று நம்முடைய உண்மையான பாதுகாப்பு, நம்முடைய ஆத்மாவுக்கான பாதுகாப்பு. பௌதிக உடலுக்கான பாதுகாப்பு உணவு, உடை, இருப்பிடம், அடிப்படையான இனக்கவர்ச்சி இன்பம், இதை அளிப்பது பௌதிக உடலுக்கான பாதுகாப்பு. இப்போ இந்த பௌதிக உலகத்தில் 84% விதமான உயிரினங்கள் இருக்கு. மனிதர்களை தவிர்த்து 80% விதமான உயிரினங்கள் இருக்கு. அவர்களுடைய உடல் பாதுகாப்பு எப்படி நடைபெறுது? அவர்களுக்கு தினசரி உணவு தேவை, காலையில் மாலையில் இரவில். இருப்பிடம் எப்படி கிடைக்குது? வீடு யார் கட்டி கொடுக்குறா? ஹவுசிங் போர்டு, லோன் கிடையாது, நகரங்கள் கிடையாது, எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? மழை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய எறும்புகள் எங்கே அடைக்கலம் எடுக்கு? நாம் பார்க்கக்கூடிய பறவைகள் எங்க அடைக்கலாம் இருக்கு? உணவு பஞ்சம் வரக்கூடிய நேரத்துல பறவைகளுக்கு எங்கிருந்து உணவு கிடைக்கும்? மழை பஞ்சம் இருக்கக்கூடிய நேரத்துல கூட வேலூர் உள்ள மரங்களுக்கு எங்கிருந்து நீர் கிடைக்குது? சுவாசிப்பதற்கு காற்று எங்கிருந்து கிடைக்கு? நம்மை பாதுகாப்பதற்காக நாம் மிகப்பெரிய இராணுவத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். விலங்குகளுக்கு இராணுவ படை இல்லை, பறவைகளுக்கு இராணுவ படை இல்லை, பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கும்? அது கண்டிப்பாக மிருகங்கள் சமுதாயத்துல, விலங்குகள் சமுதாயத்துல லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஏமாற்று திட்டம் அது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. யாருடைய லைஃபையுமே இன்சூர் பண்ண முடியாது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜருக்கே லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு ஏமாற்றுத்தனமான விஷயங்கள் பாருங்க உலகத்துல. பிரகலாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார், பாலஷி தேகம் சரணம் ரஜோ. ஒரு உயர்ந்த குடும்பத்துல, செல்வந்தமான குடும்பத்துல ஒரு குழந்தை பிறகு, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பால் தங்க கிண்ணத்துல ஊட்டப்படுது, தங்க ஸ்பூன் வச்சு அவங்களுக்கு பால் ஊட்டுறாங்க. ஆனா குழந்தை இறந்து போயிரு. ஏராளமான மருத்துவர்கள், ஏராளமான செல்வந்தர்கள், மந்திரிகள்லாம் பக்கத்துல இருந்து குழந்தையோட அழகா பாக்குறாங்க, குழந்தை இறந்து போயிரு. ஒரு குழந்தை காட்டுல பிறகு தாய் தந்தையரே இல்லை, ஆனா அது எப்படியோ பிறஞ்சு பிழைச்சு மிகப்பெரிய நபராக வந்து மாறியிருக்கான். அது எப்படி நடக்குது? அப்போ இந்த உலகத்துல நாம் மனிதர்களை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில இதை மீறி நம்மை காப்பாற்றக்கூடிய பகவானுடைய, விஷ்ணுடைய அந்தரங்க சக்தி செயல்படுது. பகவான் தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய சுய இச்சையின்படி, நம்முடைய அறிவை மீறி விதவிதமான முறையில விதவிதமான ஜீவராசிகள் அவருடைய கருணைக்கு ஏற்ப வந்து பாதுகாக்கிறார். அந்த உடலை கூட சில நபருடைய மரணம் 20 வயதுல நடக்குது, சில நபர் 200 வருடம் ஆனாலும் மரணம் அடைய மாட்டேங்கிறார். இப்போ உடலுடைய பாதுகாப்பை பார்க்க போனா கூட இந்த மனித இனத்தை தவிர்த்து உலகத்துல பலவிதமான ஜீவராசிகளுக்கு பகவான் தான் உடல் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆனா உண்மையில் இங்க பாதுகாப்புன்னு சொல்வது வெறும் உடல் பாதுகாப்பு மட்டும் கிடையாது, ஜீவாத்மாவுக்கான பாதுகாப்பு. ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல பிறந்து ஜனனம் மரணம்ங்கிற நோயால மிக தீவிரமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறான். எனக்கு மரணமே, மரணம்ங்கிற நோய் இல்லை என்று ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது. சில நேரத்தில் மக்கள்கிட்ட கேட்கிறோம், ஆர் யூ ஹெல்தி? எஸ் ஐ அம் ஹெல்தி. பட் யூ வில் டை? எஸ் ஐ வில் டை. இப்ப மரணம்ங்கிற நோய் இருக்குது, அந்த நோய்க்கு மருந்து. ஆனா நமக்கே தெரியும் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதுன்னு தெரியும். இந்த நோயோட நம்ம வாழலாம் அப்படின்னு பரவாயில்ல, இந்த நோய் இருந்தா கூட பரவாயில்லை, நம்மளே சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நம்ம நோயோட வாழ்தோம், மரணம்ங்கிற நோயோட எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் பிறக்கும் போதே மரணம்ங்கிற நோய் நம்முடைய உடல்ல என்ன பண்ணிருதே, பறந்தது. இப்ப ஜீவாத்மாவை ஜென்ம மரண நோயிலிருந்து காப்பாற்றுவது நித்தியமான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எங்க கிடைக்கும்? பகவான் விஷ்ணுடைய பாதார விந்தங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணு ரேவன சம்சேக. மனிதனை இந்த ஜனன மரணம் உள்ள இந்த தளத்திலிருந்து, அந்த இரவாமை உள்ள ஜனன மரணமே இல்லாத அந்த தளத்திற்கு, அந்த நித்தியமான தளத்திற்கு உயர்த்தக்கூடிய கருணை பகவான் விஷ்ணுவால மட்டும்தான் முடியும். வேற எந்த சிறு தெய்வங்களாலும் கூட முடியாது. அதான் உண்மையான பாதுகாப்பு. மீண்டும் உனக்கு மரணமே கிடையாது, மீண்டும் ஜனனமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த விதமான, இந்த உலகத்துல பிறந்தாதானே இந்த உலகத்துடைய நோயால பாதிக்கப்படணும். இப்போ இந்த உலகத்திலே நான் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எழுப்புவதுதான் உண்மையான கேள்வி. இந்த உலகத்துல பிறந்ததுனால தானே ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்குது, இந்த உலகத்துல பிறந்ததுனால தானே சம்சார கடல்ல வாழ வேண்டியிருக்குது, இந்த உலகத்துல பிறந்ததுனால தானே இன கவர்ச்சி இன்பத்தால் நான் பாதிக்கப்படுவேன், இந்த உலகத்துல பிறந்ததுனால தானே மரணத்தால் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இந்த உலகத்திலே நான் பிறக்கலனா அந்த ஒரு பாதுகாப்பை யார் கொடுக்க முடியும்? பகவான் விஷ்ணுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற எந்த ஒரு நபராலையும் வந்து கொடுக்க முடியாது. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அதற்காக பகவான் விஷ்ணுவும் சென்றுதான் சரணாகதி அடைய முடியுமே தவிர, இங்க உள்ள எந்த ஒரு நபராலும் அந்த சரணாகதிய, அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பூ உலகத்துல எந்த ஒரு மனிதன் சாதாரண பொது ஜனங்களை என்ற சரணாகதிரைன்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன் அவன். காரணம், அவனுக்கு சரணாகதி கொடுப்பதற்கு தகுதி கிடையாது. குருன செய்யாத், ஸ்வஜனோன செய்யாத், நம்முடைய தாய் தந்தையர் நம்மளை விஷ்ணு பக்திக்கு நம்மளை அழைத்து சென்று இரவாமை தளத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல முடியாத பட்சத்திற்கு அவர்களுக்கு தாய் தந்தையர் ஆவதற்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. எந்த குரு தன்னுடைய சிஷ்யனை விஷ்ணு பக்தி தளத்திற்கு உயர்த்து சென்று வைகுண்டத்திற்கு எடுத்து செல்ல முடியவில்லையோ அவன் வந்து தன்னுடைய சிஷ்யன்கிட்ட வந்து சரணாகதியை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. எந்த கணவன் தன்னுடைய மனைவியை வந்து கிருஷ்ண பக்தராக விஷ்ணு பக்தராக மாற்றி பகவானுடைய ஆன்மீக தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கடமையை செய்யவில்லையோ அந்த கணவன் வந்து திருமண மதத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்லுது. இல்லாத பட்சத்துக்கு சரணாகதியை வந்து நீ எதிர்பார்க்க கூடாது. காரணம், அந்த சரணாகதியால எந்த விதமான பயனுமே கிடையாது. அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணத்துல மகாபாரதத்தில் படிக்கிறோம், சிறு தெய்வங்கள் இந்த 7-14 உலகத்துல பலவிதமான விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருந்த பொழுதிலும் கூட ராவணன்கிற அரக்கனுடைய தொல்லையால் வந்து அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல. அவங்க உடனே என்ன பண்றாங்க, பார்க்கடலுக்கு சென்று பகவான் விஷ்ணு போய் சரணாகதி அடைகிறாங்க. காரணம், தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது. மீண்டும் எல்லா சிறுதேவங்களுடைய வாழ்க்கை வரலாறுமே அதுதான். இந்திரதேவன் பார்க்கலாம், பல நேரங்களில் அவன் பாவத்தால் வந்து பாதிக்கப்படுதான். எப்படி பாவத்தால் பாதிக்கப்படுதான்? இந்திரதேவன் சில நேரங்களில் வந்து உதாரணமாக விருதராசுரன் சொல்லி ஒரு மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்த அசுரன் இருந்தார். அந்த விருதராசுரன் அவர் கொன்னிருந்தார். இந்த விருதராசுரனை கொன்ன உடனேயே அந்த பாவங்கள் அனைத்துமே ஒரு சண்டாள கிழட்டு பெண்ணுடைய உருவத்தை எடுத்து இந்திரதேவனை வந்து துரத்தி செல்லுது. அந்த கிழவி பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறா, அவருடைய உடலிருந்து ரத்தங்கள் வருது. அந்த கிழவி அந்த இந்திரதேவனை பின்னால் விரட்டுறான். இந்திரதேவன் அவள்கிட்ட இருந்து தவிச்சு தவிச்சு ஓடுறான். ஆகாயத்தில் ஓடுறார், அந்த கிழவி பின்னால் ஓடியாருதான் ஆகாயத்தில். அவள் நீர் மேலே ஓடுறார், அந்த கிழவியும் ஓடியாரார். கடைசியில் வேற வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு தாமரை மலருடைய தண்டு உள்ளுக்கு போய் ஒழிஞ்சுக்கிடுறார். மீண்டும் பகவான் விஷ்ணுவும் சரணாகதி அடைந்து தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சொர்க்கலோக பதவியை போய் அடைகிறார். சிவன் சில நேரங்களில் தவறான நபர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறார், வரம் கொடுக்குறார். ராவணனுக்கு தவறான முறையில் வரம் கொடுத்தார். மற்றொரு அசுரனுக்கு அவர் தவறான முறையில் வரம் கொடுத்து அந்த அசுரன் அவரையே கொல்வதற்காக போகிறான். தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை அவருக்கு. அங்கே எங்கே ஓடுதார், அவரை தன்னால் காப்பாற்ற முடியல, தானாலே அடைக்கலம் அடைய வேண்டிய சூழ்நிலை. பகவான் விஷ்ணுடம் சென்று சரணாகதி அடைகிறார். விஷ்ணு அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். உடனே விஷ்ணு ஒரு அழகான இளம் பிரம்மச்சாரியுடைய உருவத்தை எடுத்து அந்த அசுரன் ஓடி வரக்கூடிய பாதையில் போறார். உடனே அந்த அசுரனை பார்த்த உடனே விஷ்ணு சொல்றார், இவ்வளவு வேகமாக நீ எங்க போற அப்படிங்கிற. பொதுவாக வேகமாக பதட்டமாக காரியம் செய்யக்கூடியவன் முட்டாள்தனமா தான் செய்வான். இப்போ அவர் வேகமா போறார். ஒரு வேகமா போறவுடனே விஷ்ணு கேட்கிறார், எங்க இவ்வளவு வேகமா போற அப்படிங்கிறார். அவர் சொல்றார், சிவன் ஒரு வரம் கொடுத்தார், யாருடைய தலையில கை வைத்தாலும் உடனே அவனுடைய தலை வந்து என்னாயிரும், சுக்கு நூறா வெடிச்சு சாப்பிடணும். அசுரனுடைய வரத்தை பார்த்தீங்களா, அருமையான வரம். ரஜோகணத்தில் இருக்கிறவனுக்கு அறிவு எனக்குமே கம்மி. கிருஷ்ணர் விஷ்ணு கேட்கிறார், எனக்கு நம்பிக்கையில் உண்மையிலே சிவன் இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துருப்பாருன்னு சொல்லி, அவருக்கு அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் கிடையாது. தந்திரமாக பேசுகிறார் பகவான், உண்மையில சக்தி உண்டு. காரணம், அவர் மகாபாகவதர், மிகச்சிறந்த வைஷ்ணவர். உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வேணா உன்னுடைய தலையில் வந்து அந்த கையை வச்சு சோதிச்சுப்பார் அப்படிங்கிறார். அந்த அசுரன் தன்னுடைய தலையில் கை வைத்த உடனே என்ன ஆயிருது, அவனுடைய கபாலம் விடுத்து செத்து போயிடுறான். அப்படி சிவன் வந்து அன்னைக்கு காப்பாற்றப்படுவார். இது போல தேவர்கள் பார்க்கலாம், தேவர்களே கடைசியில் தன்னை காப்பாற்றுவதற்காக பகவான் விஷ்ணு சென்று சரணாகதி அடைகிறாங்க. காரணம், விஷ்ணுடைய கருணையின் மூலமாக தேவர்கள் கூட காப்பாற்றப்படுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கண்டிப்பாக தன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு அவசியம் ஏற்படும் போது வேற வழி கிடையாது. பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை சென்று சரணாகதி அடைவதை தவிர வேற வழியே கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் பிரம்மா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார், இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பரிதாபமாக இருக்கு அப்படிங்கிறார். அவர் சொல்றார், பௌதிக உலகத்தில் உள்ள இந்த ஜீவாத்மாக்கள் பசியாலும் பட்டினியாலும் வெப்பத்தாலும் குளிராலும் இனக்கவர்ச்சி இன்பத்தாலும் கொடுமையான முறையில் பாதிக்கப்படுதான், கஷ்டப்படுறான். இந்த துன்பங்களை எப்படி நீக்குவதுங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியல. அதுக்கு ஒரே வழி, உன்ட சரணாகதி அடைந்து சாஸ்வதமான தன்மை அடைவதுதான். அந்த வழிங்கக்கூடிய விஷயத்தை தெரியாதவனாக கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து பரிதாபப்படுறார். காரணம், அவர் மகாபாகவதர், வைஷ்ணவர். அவர் பகவானுடைய பாதார பந்தங்களில் சரணாகதி அடைந்ததுனால எப்பொழுதும் நித்தியமான இன்பத்தை அனுபவிக்கிறார். அதனால இந்த இன்பத்தை கட்டுண்ட ஜீவாத்மாவும் அனுபவிக்குங்கிற எண்ணத்துல வைஷ்ணவன் வந்து பார்க்கிறான். அதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றி பாடக்கூடிய நேரத்தில் ஒரு பாடல்ல வருது, ஆகா பிரபு நித்யானந்தா பிரேமானந்த சூகி. ஓ பகவான் நித்யானந்தரே, இதில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சரணாகதி அடைந்து எப்பவும் பக்தியில் ஆனந்த உள்ளத்தில் ஆனந்தமா இருக்கிறீர், தயவுசெய்து எனக்கும் அந்த சரணாகதியை கற்றுக் கொடுத்து சரணாகதி அடைய வைத்து என்ன அந்த ஆனந்த உள்ளத்தில் மூழ்கடின்னு சொல்லி ஒரு வைஷ்ணவர் வந்து பாடுறார். அதான் முழு இன்பத்தை அடையக்கூடிய முறை. அதான் ஸ்ரீமத் பாகவதமும் மகாபாரதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை. உலகத்தில் இந்த சரணாகதியை புரிந்து கொள்ளாமல் மற்ற எந்த விதமான முறைகளை நீ முயற்சி செய்தாலும் சரி, இறுதியில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து முழுமையான முறையில் உன்னால் வந்து பாதுகாப்பு தேடவே முடியாது. வெளிப்படையான முறையில் உனக்கு உடல் பலம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லா விதமான பலமும் இருக்கலாம். உண்மையிலே கௌரவர்களோட பலம் உள்ளவர்கள் யார், 100 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு. எல்லாருமே மிகப்பெரிய போர் வீரர்கள், அக்ஷணி படைகள் உள்ளவர்கள், உலகத்திற்கே ராஜாவாக இருந்தவர்கள். அவருடைய சொந்த தந்தை திருதராஷ்டிரர் அவங்களை சரியான முறையில் பாதுகாத்து செல்றார். இவ்வளவு இருந்தும் கடைசியில அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியல. இதனால யாருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இல்ல? பகவான் விஷ்ணுடைய கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இல்ல. ஆனால் கடைசியில் அழிஞ்சு போறோம். அதான் ஸ்ரீமத் பாகவதத்துல மகாபாரதத்துல முதலே பீஷ்மதேவர் சொல்றார், நம்முடைய பாண்டவர்களுடைய படை மிக சிறியது, ஆனால் நம்முடைய கௌரவர்களுடைய படையும் மிகப்பெரியது. அஸ்மாகம் அளவிட முடியாதது. இருந்த பொழுதிலும் கூட கண்டிப்பாக நாம் அழிவுக்கு உட்படுவோம். காரணம், முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்குது? பாண்டவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார். திரௌபதி ஒரு சாதாரணமான பெண். ஆண்களை ஒப்பிடும்போது பெண்கள் உடல் பலம் உள்ளவர், உடல் பலம் குறைந்தவர்கள். இப்ப உடல் பலம் அதிகம் உள்ளவர்கள் மாதிரி நடிக்கிறாங்க, உண்மையில் உடல் பலம் குறைந்தவர்கள், அறிவு பலமும் குறைந்தவர்கள் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ திரௌபதியை அன்னைக்கு 100 கௌரவர்களும் சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. 100 பேருமே உடல் பலம் உள்ளவர்கள். கர்ணன் இருக்கிறார், துச்சாதனன் இருக்கிறார், துரியோதனன் இருக்கிறார். ஆனால் திரௌபதி அன்னைக்கு அவங்களால அழிக்க முடியல. காரணம் என்ன? பகவான் கோவிந்தனுடைய கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு அவருக்கு இருந்தது. அதுபோல விஷ்ணு பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் வெளிப்படையான முறையில் இந்த பௌதிக உலகத்தை சாதாரணமான நபர்களாக தோணலாம். அவர்கிட்ட கையில் அதிகமாக பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், பொருள் இல்லாதவங்களா இருக்கலாம், சில நேரங்களில் ஏழைகளாக இருக்கலாம், சில நேரங்களில் கல்வி அறிவு இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் பகவான் விஷ்ணுடைய கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறதுனால அவங்களை யாருமே அழிக்க முடியாது. பிரகலாதன் மிகச்சிறிய சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவனுடைய தந்தையான ஹிரண்யகசிப்பு அவனை அழிப்பதற்கு எல்லா விதமான திட்டங்களும் தீட்டுறார். அவனை யானைகளுடைய பாதங்களுக்கு கீழே போட வைக்கிறார், நெருப்பில் கொண்டு போட வைக்கிறார், அப்புறம் கொதிக்கக்கூடிய எண்ணெயில போடுறார். மிகப்பெரிய அரக்கர்களை விட்டு அவருடைய உடலுடைய மென்மையான பாகங்களை வந்து தாக்குறாங்க, கடல்ல கொண்டு போடுறாங்க, மலைகள் இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. கடைசி வரைக்கான பிரகலாதனை வந்து என்ன பண்ண முடியல? அவங்களால வந்து அழிக்கவே முடியல. காரணம், கிருஷ்ணனுடைய விஷ்ணுடைய முழுமையான பாதுகாப்பு இருக்கு. கர்ப்பத்திலிருந்தே நமக்கு பாதுகாப்பு தேவை. காரணம், வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய தாய் தந்தையர் கண்டிப்பாக நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்மளை கொன்னுருவாங்க. அதுக்கு டாக்டரும் ஒரு கூட்டு. வரக்கூடிய காலங்களில் நடக்க போதும் நடக்க போலையா? நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? நம்மளை நடக்குது. அன்னைக்கு பிரகலாதர் மகாராஜ் அவருடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்திரதேவன் வந்து பிரகலாதனுடைய தாயை வந்து பிடிச்சிருந்தார். பிடிச்சு என்ன பண்றார்? இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய அரக்கனாக இருப்பான். காரணம், இவன் ஹிரண்யகசிபுடைய மகன். அப்போ உள்ள ஹிரண்யகசிபு போன்ற மிகப்பெரிய அரக்கர்கள் கூட வந்து அந்த காலத்தில் அரக்கர்கள் கூட இப்போ உள்ள டாக்டர்களோட உத்தமம். காரணம், இந்திரன் சொல்றாரு, இந்த குழந்தை பிறந்த பிறகு நம்ம கொல்வோம் அப்படிங்கிற. இப்போ உள்ள உங்க வயிற்றுல வச்சே கொண்டுருதான். அந்த குழந்தையை கொல்வதற்காக அவர் முயற்சி பண்றார் இந்திரதேவன். அப்ப 4 மணி வரை அங்க வரார். 4 மணி இருந்து சொல்றார், இந்த பெண்ணுடைய வயிற்றில் உள்ள கர்ப்பத்தில் உள்ள குழந்தையை உன்னால கொல்ல முடியாது. காரணம் வந்து, இந்த குழந்தை வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த பக்தன். அவன் அவரால் பாதுகாக்கப்படுதான். நீ நினைத்தாலும் அந்த குழந்தையை கொல்ல முடியாது அப்படிங்கிற. ஸோ அதனாலதான் வந்து மனிதனாக பிறந்தவன் எல்லா விதமான முறையிலும் தன்னுடைய பாதுகாப்புக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட போய் சரணாகதி அடையணும். அதான் ஜீவாத்மாவுடைய இயல்பான தன்மை. ஆனால் இறுதியில் சரணாகதி அடைவது கூட ஆரம்பம்தான். அந்த சரணாகதியை அடிப்படையாக வைத்து இந்த கிருஷ்ண பக்தி விஷ்ணு பக்தி ஆரம்பிக்கிறது. சரணாகதி என்றால் என்ன என்பதை ரூப கோசாமி 6 விதமான ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லலாம். 6 விதமான வார்த்தைகள் மூலமாக சரணாகதி என்றால் என்ன? ஆனுகூலியச சங்கல்ப பிரதிகூலியச பர்ஜனம் ரக்ஷாசியாசி விஸ்வாசோ கோப்திருப்தே வர்ணம் ததா ஆத்ம நிஸ்கேப கார்பண்யே சத்விதா சரணாகதி. இருந்தாலும் சரணாகதிங்கிறத மிக ஆழமான முறையில் ஆராயும் போது 6 விதமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறார் ரூப கோஸ்வாமி. முதல் விஷயம், ஆணுகூலீச சங்கல்ப. ஒருத்தன் நம்ம சரணாகதி அடைகிறோம், எங்கேயோ தன்னந்தனியாக ஒரு மிலிட்டரிக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டோம், கையில் துப்பாக்கியோட இலங்கையில் மாட்டின மாதிரி ஒன்று அவன்கிட்ட சரணாகதி அடைகிறோம் தனிமையில். அப்போ சொல்லார், அவன்கிட்ட உள்ள 100 ரூபாய் எனக்கு கூட அப்படிம்பார். நான் என்ன பண்ணிடுவோம்? உடனே எடுத்து கொடுத்துருவோம். அப்படிதானே அவருக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குது? அதுபோல பகவான் சொல்லார், ஆணுகூலீச சங்கல்ப, எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா நீ செய்ய அப்படிங்கிறார். அது பேர் தான் சரணாகதி அப்படிங்கிறார். பிரபு, நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் விஷ்ணு பக்தனா மாறிட்டேன், ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ செய்ய வேண்டிய விஷயம், இன்று முதல் விஷ்ணுவுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அந்த விஷயத்தை நீ செய்யணும். விஷ்ணுவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம், மிகச்சிறந்த விஷயம் பக்தி, அது வைஷ்ணவ பக்தி. பகவானுக்கு மிகப்பிடித்த விஷயம் பசு பாதுகாப்பு, பிராமணர்கள் பாதுகாப்பு, வைஷ்ணவர்கள் பாதுகாப்பு. இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம சொல்றோம், எதுக்காக நமக்கு பசு பிடிக்கணும்? காரணம், நம்முடைய இதய தெய்வமான கிருஷ்ணருக்கு பசு பிடிக்குது, அதனால் நமக்கும் பசு பிடிக்கணும். அப்படிதானே? அதுபோல் எனக்கு நாய் பிடிக்கலாம், காரணம் நான் கிருஷ்ண பக்தனாக இப்போ மாறிட்டேன். இப்போ எனக்கு என்னதான் பிடிக்கணும்? பசு தான் பிடிக்கணும். காரணம், என்னுடைய கடவுளான கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குது? பசு தான் பிடிக்கும். ஆணுபூனீச சிங்கல்ப கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிரியமோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். கிருஷ்ணர் சொல்லார், எனக்கு பிராமணர்கள் பிடிக்கும், பசுக்கள் பிடிக்கும், வர்ணாசிரம தர்மம் பிடிக்கும், பக்தி பிடிக்கும், ஜென்மாஷ்டமி பிடிக்கும், ராமநவமி பிடிக்கும், வைஷ்ணவருடைய சங்கம் பிடிக்கும் அப்படிங்கிறார். அடுத்தானே பகவான் சொல்லார், நாகம் பிரகாச வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லை, யோகினாம் ஹிருதயேசுவா, யோகிகளுடைய இதயத்தில் இல்லை, எத்தனை காயந்தி மக் பக்த, என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் என்னுடைய புகழை பாடுதாங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்னுடைய பக்தர்களுக்கு பகவான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸோ எனக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் பிரபு, ஆனால் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் சங்கம் அதெல்லாம் வேண்டாம், கிருஷ்ணனுக்கு மட்டும் பக்தி செய்வேன். இப்போ இன்னும் புரிஞ்சுக்கிடல, கிருஷ்ணருக்கு நீ அன்பு செய்யணுனாலே முதல்ல யாருக்கு அன்பு செஞ்சால்தான் முடியும், வைஷ்ணவர்களுக்கு அன்பு செஞ்சால்தான் முடியும், வேறு வழியே கிடையாது. ஆணுகூலீச சங்கல்ப, கிருஷ்ணருக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்குதோ அவ்வளோதையும் செஞ்சு ஆகணும் நீ, அப்போ தான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த முடியும். பிரதிகூலீச வர்ஜனம், கிருஷ்ணருக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கவில்லையோ அந்த விஷயங்கள்லாம் துறந்தாகணும் நீ. கிருஷ்ணருக்கு பாவ செயல்கள் செய்வது பிடிக்காது, கிருஷ்ணருக்கு தன்னுடைய பக்தன் வந்து உலகத்தில் இனக்கவர்ச்சி இன்பத்தால் பாதிக்கப்படுவது பிடிக்காது, கிருஷ்ணருக்கு தன்னுடைய பக்தன் வந்து பிராமணர்களுக்கோ பசுக்களுக்கோ பாவம் செய்வது பிடிக்காது, அந்த விஷயங்களை நம்ம விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக வந்திருக்கணும். ரக்ஷஸ்யாசி விஸ்வாசோ, பகவானுடைய பக்தர்களாவது குறைந்த பட்சத்தில் வந்து என்னை கிருஷ்ணரே காப்பாற்றுவாருங்கிற எண்ணத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்காக அனாவசியமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. இந்த உலகத்தில் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பான்மையான நேரத்தை தன் அனாவசியமான முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணுறான். ஏராளமாக பணம் சேர்க்கிறது, ஏராளமாக பொருட்களை சேர்க்கிறது, ஏராளமாக உறவினர்களை சேர்க்கிறது, ஏராளமான போலி தெய்வங்கள்கிட்ட போய் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டுவது, அந்த குருட்டை போய் வேண்டுவது, இந்த குருட்டை போய் வேண்டுவது, அந்த சாமியார்கிட்ட போய் வேண்டுவது, அந்த கோயிலுக்கு போகிறது. பார்க்கலாம், பல நேரங்களில் மக்கள் தங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. ஜோசியர் சொல்வார், அங்கே வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கே ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு நாகதேவர் இருக்குது, அதுவுமே கும்பிட்டு வந்தால் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் பார், உடனே பஸ் ஓடு ஓடு. அடுத்த ஜோசியர்கிட்ட போவாங்க, அடுத்த ஜோசியர் சொல்வார், அங்கே இருக்குதுங்க மன்னார்குடி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு நாகதேவம் இருக்குங்க, அங்கே போனால் தான் உண்டு, ஓகே டாக்ஸி எடு போயிட்டுவார். அடுத்து இன்னொரு ஜோசியர் சொல்வார், அங்கே ஒரு ஊரில் ஒரு பிராமணன் இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச பிராமணனாக இருப்பார், அவருக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பிரசாதம் வாங்கிப்பட்டால் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கும், ஓடு. அது வரைக்கும் பிராமணர் அக்ரஹாரத்துக்கு பேர்க்க மாட்டார், நான் பாதுகாப்பு தேவைப்படுது, ஓடு. அவர் காலை போய் பிடி, மனிதன் பாதுகாப்புக்காக அங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் எல்லாம் செய்கிறான். பணம் 5000 ரூபாய் வந்துருச்சு, அடுத்த மாதம் வந்து 50000 ரூபாய் சம்பாதிக்கணும், அடுத்த மாதத்துலேருந்து செலவு அதிகமாகுது, 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், ஓ ஸ்கூலில் பாவம் பிள்ளைங்க தான் மிகப்பெரிய பாவம் பிள்ளைங்கள், எல்கேஜி படிக்கும் மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், யூகேஜியில் 92%, அப்புறம் வந்து எஸ்எல்சியில் 99%, சண்டே ப்ரோக்ராம் கூட வரக்கூடாது, வீட்டில் உட்காந்து படிக்கணும்னா அவன் வாழ்க்கை வீணாயிரும், பயம் 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 பயம், அம்மா அப்பா ஒரு பக்கம் பயம், டீச்சர் ஒரு பயம், தற்கொலை பண்ணிக்கிட்டுறாங்க குழந்தை, யாரை நீ பாதுகாக்கிறதுக்காக படிக்க சொன்னியா அவன் தற்கொலையே பண்ணிக்கிட்டுறான், அப்புறம் பாதுகாப்பில் என்ன இருக்கு பயந்து போய். படிக்க வேண்டியதான் மனிதன், மார்க் வந்து கடைசியில் யார் போட போறா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த கேஸ் தான் ரோட்ல சும்மா இல்லையுது, ரோட்ல ஸ்கூல்ல வந்து மாப்பிள்ள பஞ்சில் உட்காந்துருக்க கேஸ் தான் பெரிய மேனேஜரா உட்காந்துருக்கு, எப்படின்னு தெரியல. பெரும்பான்மையினர் நீங்களோட பார்த்து உங்களுடைய பக்கத்துலேயே உங்க ஸ்கூல்ல நல்லா படிச்ச பையன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, பல கேஸ்கள் அப்படிதான். எங்களுடைய காலேஜில் ஒரு பையன் இருந்தான், அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க், ரொம்ப பெருமையா இருக்கு, தானா எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன். மாப்பிள்ள பஞ்சில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அவன் அப்படி சாஸ்வாதமாக வந்துட்டு போவார். உனக்கு காலேஜில் இன்டர்வியூக்கு போனோம், நாங்கள் எல்லாரும் கேம்பஸ் இன்டர்வியூ அதுக்கு போனோம், உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிற பல விதமான கேள்விகள், இவன் தான் ஃபர்ஸ்ட் உள்ளுங்க அனுப்புனாங்கண்ணா, இன்டர்வியூ உள்ள போர்டுலாம் கூட ஃபைடப்பாக இருந்தாங்க வந்த உடனே, உனக்கு இவரை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டாங்க நல்லா பதில் சொல்லுவார்னு பிரின்ஸிபால், அவன் பல கேள்விகள் போட்டு மண்டை போட்டு உடச்சிட்டான், இவரால் சரியாக பதில் சொல்ல முடியல, கோபப்பட்டு வழியில் அனுப்பிட்டான். அப்படி கடைசியில் ஈவினிங் ஆச்சு, இந்த மாப்பிள்ள பிஞ்சில் உள்ள இந்த பையனை போய் அனுப்புனாங்க, இந்த இன்டர்வியூ போர்டில் உள்ள எல்லாருமே ஏற்கனவே போர் அடிச்சு போய் உட்காந்துருந்தேன், எல்லா டெக்னிக்கல் கொஸ்டின், அந்த மிஷினில் எத்தனை ஸ்க்ரூ இருக்குது, இதில் எத்தனை பல் இருக்குது, என்ன இருக்குது, பல விதமான கேள்விகள். கடைசியில் அவர் போனார், போனவனே அவனுக்கு சப்ஜெக்டில் எதுவும் கேள்வி கேட்க தோணலை, ரொம்ப களைப்பாயிட்டான். உடனே கேட்டான், வாட் இஸ் த எய்ம் இன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன குறிக்கோள், இந்த பையன் சொன்னான், நீ எங்கே உட்காந்துருக்கிறியோ அங்கே உட்காரணும் எனக்கு ஆசை. உடனே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த சூழ்நிலை பகவான் எப்படி உண்டு பண்ணுறாரு பாரு, பய உணர்ச்சி, அதை சரி உழைக்கணும் நேர்மையா தப்பு கிடையாது, அதுக்கா இந்த பய உணர்ச்சியா, ரோட்டில் உள்ள நாய்க்கும் பேய்க்கும் பூனைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பகவான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரா. கல்லூரி நிலையத்துக்கோ கல்விக்கோ போவது அறிவை விருத்தி செய்வதற்காக, மார்க் வாங்குவதற்காக கிடையாது. ஒரு கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கோ கல்வி நிலையத்துக்கோ போகக்கூடிய மனிதனுக்கு சிந்தனை சக்தியும் அறிவும் விருத்தி ஆகணும். அந்த அறிவு சமுதாயத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அவனை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியை அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் கல்வி நிலையத்துடைய நோக்கமே தவிர ஒரு மார்க் வாங்குறது நோக்கம் கிடையாது. கண்டிப்பாக மார்க் மனிதனை பாதுகாக்காது. அதுபோல மனிதன் இந்த விஷ்ணு அது மாய சக்தி என்ன செய்யுதுன்னா, பகவானுடைய பாதார விந்தங்களை விட்டு நம்ம விலகின உடனேயே நமக்கு ஏதாவது ஒன்று பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக நம்ம கடலில் மிதக்கிற மாதிரி. இது வந்து சம்சார கடலில் மிதந்துட்டு இருக்கிறோம். உண்மையான கப்பல் இஸ்கான் ஒன்று தான், அதை தொத்தி பிடிச்சாதான் காப்பாற்ற முடியும் நம்மளை. நம்ம மாயால் என்ன செய்யறோம்னா, புரோபாவுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடையாமல் நம்ம என்ன பண்றோம்னா, இதே ஒன்று போய் பிடிக்கணும். அங்கே கடல்ல ஏதாவது ஒரு தூசி மறந்துகிட்டு இருக்கிறோம், தூசியை போய் பிடிக்கிறோம். அந்த தூசி தான் இப்போ உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு பேப்பர் மறந்துகிட்டு இருக்குது, அதான் இப்போ உள்ள சினிமா நடிகர்கள் மாதிரி, அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அதாவது ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரி அங்கே தான் இருக்குது, அதான் இப்போ உள்ள ஆன்மீக குருக்கள் மாதிரி. சிரிக்கக்கூடிய ஆன்மீக குரு, அழக்கூடிய ஆன்மீக குரு, எல்லாருமே இப்படிப்பட்ட கேஸுக்கு. இதை ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, இப்போ உள்ள ஆன்மீக குருமார்கள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யாத எல்லா விதமான போலி ஆன்மீக குருக்களுமே நாய்க்கு சமானம். நான் சொல்லல, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, எத்பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா, உன்னுடைய தாமரை போன்ற மலர்பாதங்களுக்கு பக்தி செய்யக்கூடிய வைஷ்ணவர்களுடைய தாமரை போன்ற மலர்பாதங்களை பற்றக்கூடிய மனிதன் இந்த சம்சார கடலை கடக்க முடியும். அந்த ஸ்லோகத்திலே மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வைஷ்ணவனுடைய பாதார விந்தங்களை பற்று பிடிக்காத ஜீவாத்மா என்ன செய்யறாம்னா, கடல்லையோ ஆற்றுலையோ நீச்சல் அடிக்கக்கூடிய நாயுடைய வாலமே பிடிச்சிக்கிறான். நாயும் சில நேரத்தில் நீச்சல் அடிக்கும், ஆற்றுல நீச்சல் அடிச்சு போயிடும். அது எப்படியோ தன்னை காப்பாத்தாக்கா நீச்சல் அடிக்கும். நீ வந்து நாய் உனக்கு அடைக்கலம் கொடுக்குற நேரத்தில் நாய் வாழ போய் பிடிச்சிட்டேனா என்ன ஆகும், அவரும் முங்கி போயிடுவார் குளத்துல ஆற்றுல சம்சார கடலில் முழுகி போயிடுவார். கொஞ்ச காலம் கழிச்சு நியூஸ் பார்க்கலாம், அவள் முழுகிட்டா இருக்கிற நியூஸ் வந்துடும் பேப்பரில் கொஞ்சம் காலம் கழிச்சு, பிரேமானந்த சுவாமிகள் அந்த சுவாமிகள் அந்த சுவாமிகள் நம்மளையும் முழுகடிச்சிருவார். ஸோ நான் சொல்லல, ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லு நாயுடைய வாழை பிடிச்ச மாதிரி சொல்லு. அப்போ இந்த நாய் யாரு, இப்போ உள்ள போலி குருக்கள். காரணம், அவங்களே இன்னும் சரியான உறுதியான விஷயத்தை பிடிக்கலை. அப்படி தானே, ஒரு பெரிய உயரமான இடத்துல தொத்தி ஏற வேண்டியிருக்கு, மேலே ஒருத்தர் நம்மளை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாருன்னா அவருடைய பாதத்தை தொத்தி மேலே ஏறலாம். ஸ்ரீ விஷ்ணு தான், அவருடைய பேர் தான் அச்சுதன். பகவானுடைய பாதாரம் வந்துட்டு நல்லா வலிமையாக பிடிக்கக்கூடியவனுக்கு தான் அவனுடைய நிலைமையை வந்து வலிமையாக இருக்குது. அவனுடைய பாதாரம் வந்து நீ பிடிக்க கூடும்போது நீ மேலே ஏறிடலாம். ஸோ இந்த போலி குருக்களே அவர்களே இதை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, மாயாதேவியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாயாதேவி இருக்கையிலே மிக அருமையானவர்கள், அடுத்த பாதத்தை காமிப்பாங்க, இங்கே வந்துட்டு நிரந்தரமான உறுதி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதான் மாயாதேவியுடைய கோயிலுக்கு போனாலே பார்க்கலாம், மாயாதேவியுடைய காலுக்கு கீழே யார் கிடப்பா, ஒரு அசுரன் கிடப்பான். காலுக்கு அடியில் வந்து சரணா அவனை காலை பிடிச்சவங்களை போட்டு கொன்று எடுத்துருவாங்க. மாயாதேவி கோயிலில் பார்க்கலாம், ஒரு பெரிய அசுரன் கிடப்பாங்க, புல்ல சிங்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இத்தோட திரிசூலத்தை வச்சு அவங்களை அடிச்சு கொல்லுவாங்க. அது திரிசூலம் என்னது, திரிசூலத்தில் மூணு குச்சி இருக்குது. ஒன்று என் மூன்று குணங்களால் அவனை கட்டுப்படுத்துவாங்க, இல்லது அத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீகங்கிற மூணு துன்பங்களால் அவனை போட்டு தான் பாதத்தில் சரணாதி அடைஞ்ச மனசில் போட்டு கொல்லுவாங்க. இவனை சரணாதி அடைஞ்சு பாரு, ஏதாவது ஒரு அம்மாட்ட உனக்கு முதல் அத்தியாத்மிக துன்பம் வரும். அப்படின்னா நேரத்து உடல் சம்பந்தப்பட்ட துன்பம், ரெஃப்ரிஜிரேட்டர், கார், வீடு, பிரஸ்டீஜ், அடுத்து மனதால் சம்பந்தப்பட்ட துன்பங்கள் வரும். அப்பப்போ மிக மோசமான வார்த்தைகள் கிண்டல்கள் எல்லாம் வரும். அடுத்து கடைசியில் ஆதி கிளேச தெய்வ கிளேசங்கள்லாம் வரும். இதே பூகமாக வந்தால் மனைவியோட சேர்ந்து வீட்டில் உட்காந்து ஆட வேண்டியிருக்கும், பல விதமான துன்பங்கள்லாம் வரும். சதான் துர்கா தேவியுடைய படமே அதைத்தான் வரைக்கும் சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வரி ஸ்ரீ பிரம்மசமீதியில் பொருளுறையில் சொல்கிறாங்க. ஆனால் பகவான் விஷ்ணுவில் பாதா விஷ்ணுடைய பாதார விந்தங்களை சரணாதி அடைஞ்சவங்க நீங்கள் ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அவருக்கு ஒன்றும் திரிசூலமே கிடையாது. அவர்கள் சங்க சக்கரம் தான் இருக்குது, சங்க சக்கரம் நமக்கு கிடையாது. இப்போ சங்கம் சக்கரம் இருக்குது, டபுள் ஹேண்ட், டூ இன் ஒன். ஒரு கை வந்து எதுக்காகனா, அந்த சங்கு வந்து எதுக்காக, பக்தர்களை வந்து ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக. சக்கரம் வந்து எதுக்காக, அரக்கர்களை வந்து அழைப்பிடுவதற்காக. இந்த கை நீங்கள் பார்த்து பயப்படவே வேண்டாம், அது அரக்கர்களுக்கு. இந்த கை தான் வந்து பக்தர்களுக்கு. மீண்டும் தாமரை மரம் அவர் கையில் வச்சிருப்பார், அதுவும் பக்தர்களுக்கு. கதாயுதம், அது அரக்கர்களுக்கு. ஸோ பகவான் ஒன்றப்பட்டு அப்படி இடிக்க போகுது கிடையாது. பட் நம்ம பயப்படுறோம். பகவான் சொல்ல சர்வதர்மான் பிரத்யேஜ மாமேகம் சரணம், என் கால சரணாகதி அடை, உனக்கு நிரந்தரமான நித்தியமான இன்பத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். மாரிசன் அரக்கர்கள் குடும்பத்தில் பிறந்தவன், ராவணனுடைய தம்பி. ராவணன் ஒப்பிடக்கூடிய நேரத்தில் ஒன்றும் பெரிய பலன் உள்ளவன்லாம் கிடையாது. பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சான், நிரந்தரமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. ராவணன் எல்லா விதமான சக்திகளும் உள்ளவர், தர்மத்தை கடைபிடித்தவராக இருந்தபடியும் கூட பகவான்கிட்ட போய் சரணாகதி அடையலை. கடைசியில் வந்து அவருடைய வாழ்க்கை மிக மோசமானதாக வந்த மாதிரி. அதான் விஷ்ணு பக்தர்கள் பகவான்ட சரணாகதிங்கிறாங்க. ஆணுகூரிய சங்கல்ப பிரதிகூரிய வர்ஜனம் ரக்ஷசியாசி விசுவாசுவோ, பகவான் எல்லா சூழ்நிலையும் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற முழு நம்பிக்கை. கோப்திருப்பே வர்ணம் ததா, பக்தர்கள் கூட பகவான் கூட நட்புணர்ச்சி, ஆத்மனிஸ்கேல்ப கார்பண்யே சத்பிதா சரணாகதிகளே. கடைசியில வந்து பகவான் விஷ்ணுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய எல்லா விதமான பொருட்களையும் தியாகம் செய்யக்கூடிய தன்மையோட பேர் தான் வந்து சரணாகதி. முதல்ல சரணாகதிக்கு மூன்று விதமான விஷயங்களை நம்ம தியானம் செய்யலாம். நம்முடைய மனது, நம்முடைய வாக்கு, நம்மளுடைய வாழ்க்கை. நம்முடைய உடலை நம்ம சரணாகதி அடையக்கூடிய நேரத்தில் உடலை சரணாகதி கொடுக்குறோம் பகவானுக்கு. அப்போ இந்த உடலால் கிடைத்த பொருட்கள் எல்லாம் பகவானுக்கு சரணாகதியாக நம்ம பகவானுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்கலாம். நம்முடைய செல்வம், நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம பகவானுடைய சந்தோஷத்துக்காக அர்ப்பணிக்கிறது பேர் தான் வந்து உடலால் அடையக்கூடிய சரணாகதி. அடுத்து மனதால் அடையக்கூடிய சரணாகதி. மனதில் மோசமான எல்லா விதமான தவறான எண்ணங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய மனதை எப்பொழுதும் பகவானுடைய லீலைகளை சுமரணம் செய்வதிலையும் பகவானுடைய உபதேசங்களை கேட்பதிலையும் நம்ம வந்து சரணாகதி அடைகிறோம். கடைசியில் வாழ்க்கையை உயிரையே கொடுத்துருது பகவான். உயிரை கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும் பகவானுடைய வாழ்க்கை, பகவானுடைய சந்தோஷத்துக்காக. அது இறுதியான சரணாகதி. இதுக்கு கடைசியில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல, இறுதியான சரணாகதி அடைஞ்சவருடைய பேர் வந்து பலிமகராஜ். பலிமகராஜ் அவர் அரக்கர்களுடைய வம்சத்துடைய தலைவர், ஆனால் பகவானுடைய பக்தன். ஆனால் பகவானுடைய பக்தன் எங்கே பிறப்பான்னு சொல்ல முடியாது. நம்மளே சொல்லலாம், சில நேரங்களில் வந்து சாக்கடையில் வந்து வைரம் கிடைக்கும், அப்படிதானே? சில நேரங்களில் முள்ளு செடிகளுக்கு நடுவில் வந்து சந்தனக்கட்டையை வளரலாம். அதுபோல் அரக்கர்களுடைய குடும்பத்தில் கூட பல நேரங்களில் சுத்த பக்தர்கள் வந்துருக்கிறாங்க. பகவான் பக்தியை தான் கிரகணம் பண்ணுறார். இப்போ பலிமகராஜ் அரக்கர்களுடைய தலைவனாக இருந்த பொழுதிலும் கூட பொதுவாக அரக்கர்கள் பகவான் விஷ்ணுடைய துவேசிகள், ஆனால் அவர் மிகச்சிறந்த பக்தர். அப்போ அவருக்கு வந்து 7-14 உலகத்தையும் ஜெயிக்கிறார். நமக்கு தெரியும் வாமன ரூபத்துடைய கதை, திருவிக்ரமருடைய கதை. 7-14 உலகங்களையும் அவர் ஜெயித்த பிறகும் கூட, இப்போ 7-14 உலகங்களையும் ஜெயித்த ஒரு அரசனுக்கு எவ்வளோ மமதே இருக்கும், இது என்னுடைய பொருளுங்கிற எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அவருடைய குருவான சுக்கராச்சாரியர் அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். பகவான் வாமன தேவராக வந்து அவர்கிட்ட 7-14 உலகத்தையும் மறைமுகமான முறையில், ரகசியமான முறையில், ஏமாற்று முறையில் வந்து எல்லாத்தையும் திருப்பி கேட்குறார். அப்போ அவருடைய குருவான சுக்கராச்சாரியர் சொல்றார், வந்திருக்கக்கூடியவன் சாதாரணமான பிராமண சிறுவன் அல்ல, வந்திருக்கக்கூடியவன் சாக்சாத் பகவான் விஷ்ணு, தேவர்களுடைய நண்பன், இந்திரனுடைய தாயான அதிதியுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கலோகத்தை திருப்பி கொடுப்பதற்காக சதித்திட்டம் தீட்டி தவறான முறையில் ஏமாற்று முறையில் நம்மகிட்டருந்து இந்த நிலத்தை வாங்குவதற்காக 7-14 உலகங்களை பறிப்பதற்காக பகவான் விஷ்ணு கசியப்பினுடைய மகனாக சாதாரணமான பிராமணனாக அங்கு உருவெடுத்து வந்திருக்கிறார். மிக கவனமாக இரு, இதுவரைக்கும் நீ என்னுடைய ஆன்மீக குரு, நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த நிமிடத்திலிருந்து நீ என்னுடைய ஆன்மீக குரு கிடையாது. காரணம், வந்திருக்கிறது சாக்ஷாத் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு எல்லா விதமான பொருட்களையும் கொடுப்பதில் என்ன தப்பு? காரணம், ஈசாவாசியம் இதன் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், எல்லா பொருளுமே அவருடையது. நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம், நம்ம நினைக்கிறோம் என்னுடைய பேரில் சுப்பிரமணிய மோதியார்னு சொல்லி வேலைப்பாடில் பட்டாப்பட்டவனே இது என்னுடைய இடம் நினைக்கிறோம். இது சுப்பிரமணிய மோதியாருடைய இடமும் கிடையாது, சுந்தரகவுண்டருடைய இடமும் கிடையாது. அதுக்கு முன்ன ஏதாவது ஓனரை பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாபா இருப்பார். அதுக்கு முன்ன ஏதாவது ஒரு பார்த்தா ஹைதரலியா இருப்பார். அதுக்கு முன்ன சந்திரகுப்த மௌரியரா இருப்பார். எல்லாருக்கும் போய் சேர்ந்தாங்க, இடம் இங்கே தான் இருக்குது. காரணம், இடம் யாருடைய இடமுமே கிடையாது. பட்டா நம்ம வேணா போட்டு எழுதிக்கலாம். கடலில் வந்து பார்க்கலாம், கடல் கரையில் விளாட போகும்போது பிள்ளைங்க குழந்தைகள் என்ன பண்ணும், வீடு மாறி கட்டி அதுக்குள்ள தன்னுடைய பேரை போட்டுக்கிடும். ஸோ அதுபோல் நம்ம வீடு கட்டி விளாடலாம், யாருடைய சுத்தமே பொருளுமே கிடையாது. ஸோ அந்த உண்மையை உணர்ந்தவன் தான் முதல்ல மனிதன். அவர் சொல்லார், சுக்கராச்சாரியர் நீ என்னுடைய குரு கிடையாது. காரணம், வந்திருக்கிறது விஷ்ணுக்குன்னு அவனுக்கு திருப்பி கொடுக்கல என்ன தவறு? காரணம், எல்லா பொருளுமே அவனுடைய பொருள், ஆனால் நான் திருப்பி தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். மீண்டும் சுக்கராச்சாரியர் சொல்வார், விஷ்ணு நியாயகர மாதிரி கிடையாது, பொருளை வாங்குறது மட்டும் இல்லை உன்னை அவமானப்படுத்துவார், உன்னை சோதனை பண்ணுவார், உனக்கு திருப்பி எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறார். அவர் சார் அப்படினாலும் பரவாயில்ல. அப்போ சுக்கராச்சாரியர் இப்படி மறுக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த நிலத்தை தானம் பண்ணுவதற்காக அவர் பலிமகராஜ் வந்து கமண்டல் நீர் எடுக்கிறார். கமண்டலத்திலிருந்து நீரை ஊற்றக்கூடிய நேரத்தில் மீண்டும் என்ன பண்ணுறார் சுக்கராச்சாரியர், பயப்படுறார், நம்முடைய முதலாளி பிச்சைக்காரனாக மாறிட்டா நம்ம வீட்டில் எப்படி பணம் இருக்கும். அதனால் வந்து ஒரு சிறு வண்டுடைய உருவத்தை எடுத்து அந்த கமண்டலத்தை போய் அடைக்கிறார். உடனே பகவான் விஷ்ணு எல்லாருமே தெரியும், எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியும், சர்வஞா பகவானுடைய பெயர். அவர் கையில் வந்து ஒரு தர்பை புள்ள கொண்டு வந்திருக்கிறார். அந்த கமண்டலத்துடைய துளை வழியாக அப்படி ஒரு குத்து குத்தி விட்டார். உடனே என்ன ஆகுது, அவருடைய கண், சுக்கராச்சாரியோட கண் குருடாயிரு, மீண்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருது. வாக்குறுதி கொடுத்தாச்சு. பலிமகராஜும் பகலிமகராஜுடைய மனைவி அவருடைய உத்தம பத்தினியும் வந்து தானம் வழங்குறாங்க. பகவான் தன்னுடைய பக்தன் கூட கொஞ்சம் விளையாடி பார்க்குறார் கிண்டலுக்காக. அது வந்து உண்மையிலே விளையாட்டு, தன்னுடைய பக்தர்கள் கூட ஒரு அடியிலே வந்து அவர் என்ன பண்ணுறார், 7 கீழ் உலகங்கள் எல்லாத்தையும் வளர்ந்துருந்தார். 2வது அடியில் மேல் உலகம் அனைத்தையும் வளர்ந்துருந்தார். 3வது அடிக்கு இடம் இல்லை. கடைசியில் பகவான் அவரை யமனுடைய யமராஜுடைய சட்டசபைக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு வந்து அவர் மேல குற்றம் சாட்டுறார். இந்த சத்ரியன் எனக்கு வந்து தன்னுடைய எனக்கு 3 அடி நிலம் கொடுப்பேன்னு சொல்லி வந்து வாக்குறுதி கொடுத்தான். அவனுக்கு 2 அடி தான் கொடுக்க முடிந்தது, அதுக்கு மேல கொடுக்க முடியல. அதனால அவனுக்கு தண்டனை வழங்கணும் சொல்லி வாசுகிங்கிற பாம்பால அவனை கட்டி அவமானப்படுத்துறாங்க. ஸோ அதான் அப்ப சரணாகதியுடைய பயன் இதுதானா பிரபு? கண்டிப்பா சரணாகதி அடைய மாட்டோம் பிரபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் அடைஞ்ச பிறகு நீங்க அவமானம் தான் படுத்துவீங்களா? அவமானம் தான் படுத்துவோம். பகவான் அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துறாரு வெளிப்படையான முறையில. இருந்தாலும் அவர் தாங்கி நிற்கிறார். அதான் ரக்ஷஸ்யாசி விஸ்வாசோ. பகவான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் கூட விஷயத்தை புரிந்து கொண்டவன் வைஷ்ணவன். அஸ்ரத தானா புருஷா தர்மசியாச பிறந்தவ. என் மேல நம்பிக்கை இல்லாதவன் மேலுலத்துக்கு வந்து சேர முடியாதுங்கிறார் பகவான். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். காரணம் சில நேரங்களில் பகவான் செய்யக்கூடிய காரியம் நமக்கு புரியாம இருக்கலாம். திரௌபதி இவ்வளவு அவமானத்துக்கு உட்பட்டப்படுத்தினும் கூட ஒரு நாளும் கிருஷ்ணன் மேல உள்ள நம்பிக்கையை ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்கல. திரௌபதிக்கு இருந்த அவமானத்துல 1/100 கூட நமக்கு நடக்கல. நமக்கு புக்டிஷன் பண்ணும்போது அவமானம் நடக்குது. ஒரு வீட்டில் போனோடனே சொல்லுவாங்க, வெளியே போக முடியுமா? இவ்வளவு பெரிய அவமானம் கிடையாது. அன்னைக்கு திரௌபதியை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் நமக்கு அவ்வளவு பெரிய அவமானம் ஒன்றும் நடக்கல. அது டொனேஷனுக்கு போகும்போது தெரியும், ஜென்மாஸ்மி டொனேஷனுக்கு மண்டி தெரில. பொங்க சாமி ஒன்றும் கிடையாது சாமி, கூழ் ஊத்த வந்திருக்கான், நீங்களும் வந்திருக்கீங்க சாமி அப்படின்னு பரவாயில்ல. திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஒப்பிடும்போது பெரிய அவமானம் கிடையாது. கடைசியில் பலிமக சக்கரவர்த்தி அப்படி அவர் சோதித்தா கூட கடைசியில் தன்னுடைய தலையை அவனுடைய தன்னுடைய காலை அவருடைய தலை மேலே வச்சு பூமி உள்ளுக்கு தள்ளிடுறார். நீங்க காஞ்சிபுரத்துல திருவிக்ரமன் தரிசனம் பண்ண போது பார்க்கலாம், தலை மட்டும் வழியில தெரியும் பலிமக சக்கரவர்த்திக்கு, பகவானுடைய கால் கடியில. ஸோ அப்படிலாம் நடக்குது. கடைசியில் ஆனால் பார்க்க போனீங்கன்னா அவரை சுதாள லோகத்துக்கு தள்ளின பிறகு பகவான் சொல்றார், என்னை போல இவனை போல பாலிமகரா சக்கரவர்த்தியும் மிகச்சிறந்த பக்தன் யாருமே கிடையாது. சுதாள லோகத்தில் அவனுடைய அரண்மனையில் போய் காவல்காரனா நான் நிற்பேன் அப்படிங்கிறாரு பகவான். நிறைய பேர் காவல்காரனா, காவல்காரனா எவ்வளோ கஷ்டமா நல்லா தெரியுமா? 8:10 நம்ம கூப்பிடணும் அப்படியும் ஐயான்னு வந்து நிற்கணும். 8:12 திடீர்னு வந்து கூப்பிடுவோம் ஐயான்னு நிற்கணும். இப்போ காலைல 10 திடீர்னு வேற வேலை தோப்பிடுவோம் ஐயான்னு நிற்கணும். கஷ்டமான வேலை. அப்படின்னா 24 மணி நேரம் வேலை. நம்ம 24 மணி நேரம் பகவானுக்கு சேவை செய்ய தயாராக இல்லை. ஆனால் பகவான் 24 மணி நேரம் தமக்கு சேவை செய்ய சுத்த பக்தர்களுக்கு சேவை செய்ய தயாராகு. அதான் அவருடைய மனோபாவம். அதான் சரணாகதியுடைய உச்சகட்டம். பகவானை நம்முடைய அன்பின் மூலமாக வாங்குவது. பகவானை யாருமே விலைக்கு வாங்க முடியாது. பகவான் உலகத்தில் யாருமே விலைக்கு வாங்க முடியாது. சாக்ஷாத் லக்ஷ்மியாலே பகவானை வாங்க முடியலை. அந்த கதையை நமக்கு தெரியும். லட்சுமி 7-14 உலகங்களையும் தன்னுடைய அழகான மலர் மாலையோட தன்னுடைய அழகால யாராவது கவரப்படுவாங்களான்னு போனாங்க. எல்லாருமே கவரப்பட்டாங்க. ஆனால் வைகுண்டத்துக்கு போகும்போது மட்டும் பகவான் விஷ்ணு எதாலையும் கவரப்படாமல் எந்த விதமான விஷயத்தையும் பாதிக்கப்படாமல் வந்து உட்கார்ந்துருந்தார், படுத்திருந்தார். உடனே லட்சுமி யோசித்து பார்த்தாங்க, உலகத்திலேயே சரணாகதி அடைவருக்கு நான் தகுதி உள்ள நபர் இவர் தான் சொல்லி அவருடைய காலில் வந்து மாலையை வச்சுட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தாலே போதும் அவட்டமே மாதாஜி கூட சரணாகதி அடைஞ்சிருந்தாங்க. அதான் நம்மளுடைய தமோ குணம். அது சினிமாவில் கேமராவுன்னு அப்படி காமிச்சாலே போதும் இப்படி இளைஞர்கள் உடனே அவருக்கு சரணாகதி அடைஞ்சிருக்கு. அப்போ அதான் இறுதியான சரணாகதியோட நோக்கம், பகவானை நம்மளுடைய அன்புக்கு வசப்படுத்துவது. அதுக்காக பக்தர்களுடைய குறிக்கோள் அப்படி ஒன்றும் மெட்டீரியல் கிடையாது. பகவான் இன்னைக்கு நான் விலைக்கு வாங்கிடுவேன் பாரு அந்த மாதிரி கிடையாது. பட் நம்மளுடைய இயல்பான அன்பு பகவான் பக்கத்தில் பாயக்கூடிய நேரத்தில் அது மாதிரி சரணாகதி, பகவானும் நம்மளுடைய அன்புக்கு வசப்பட்டவராக இருக்கிறார். அதற்கு பின்பு அந்த உத்தமமான உண்மையான தளத்தில் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அந்த அன்பை அடிப்படையாக வைத்து பலவிதமான பரிமாற்றங்கள் நடக்குது. அது பேர் தான் பக்தி. ஸோ அந்த பக்திக்கு அந்த சரணாகதி வந்து அடித்தளமாக வந்தோம். இப்படி ரைஸ் இருக்குது, அரிசி வந்து சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, அந்த கிச்சடிக்கு, அந்த குருமாவுக்கு, பிரியாணிக்கு, எல்லாமே அடிப்படையான பொருள். அதை வேக வச்சு நம்ம சாதமாக மாத்திரம் விதவிதமான பொருட்களாக மாத்திரம். ஸோ சரணாகதிங்கிறது அடிப்படையான விஷயம். இந்த சரணாகதியை அடிப்படையாக வைத்து விதவிதமான ரசங்களில் நமக்கு பக்தி வந்து வெளிப்படும். ஸோ அதைத்தான் பகவான் இறுதியில் வந்து நம்மகிட்ட இருந்து வேண்டார். அதான் நம்மளுடைய இறுதியான தர்மம். மற்ற எல்லா தர்மங்களுமே தற்காலிகமான பொய்யான தர்மம். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்.